ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
பவளமால்வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நேற்றழகு பச்சுடம்பிற்று வளமாதுடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றுரி தொரு கரத்தில் தரித்துயர் குறிப்புறத்தெழுதும் கவளமாகடிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம். எடுத்ததொரு பிறவியுடன் இனி பிறவி எடுக்காமல் எடுத்த பாதம் அடுத்த துணையாகுமென அறிவிப்பார் ஊர் மன்றில் அணங்கு காண நடிக்கின்றான் பதஞ்சலியும் புலிமுனியும். செய்த பெரு நன்மையாலே இடிக்கின்ற வினையுடைய இரு முனிவர் கடல் வாழ்த்தி இனிது வாழ்வாம். பெருந்துறையில் பெருந்துறை வந்திருந்தான் அல்ல பிரியமுளவாத ஊர் அமைச்சன் வந்தான். குறுந்தடியில் குறுவடிவாய் இருந்த கோலம் கண்டவுடன் அழுது செம்பன் அடியில் வைத்தான். மருந்துருவாய் இந்தெடுத்து உபதேசித்தான். வரம்பிலா சிவஞானம் வழிந்து பொங்கி திருந்து நலவாசகமா வையத்தார்க்கு சேர்த்து வைத்தான் அவனடிய சிரத்தில் வைப்பாம். திருச்சிற்றம்பரம் பொன்புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னெடுங்கோயிலா புகுந்து என்பலாம் உருகி எளியாண்ட ஈசனே மாசிலா மணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மாயகாம் தொடக்கலாம் மறுத்தனச்சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் அருளுவ தினியே திருச்சிற்றம்பரம் பார்வதி வதையே பதஞ்சலி வியாக்கரவாதால் திருவடி வாழ்க மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே என்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஜையிலே திருப்பெருந்துறை சருக்கத்திலே 72வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ள இந்த 72வது பாடல் பதிபசுபாசத்தை உபதேசிக்கிற தகுதியுள்ள ஆச்சாரியனை ஞானபாத பொருளை சொல்லுகின்ற ஒரு தன்மையுடைய ஆச்சாரியனுடைய சிறப்பை சொல்லி அந்த ஞானபாதத்தில் நிற்கின்றவர்கள் சிவனோடு இரண்டர கலந்து விடுவார்கள். அதுக்கு சாயுஜ்யம் என்று பெயர். சரியையாளருக்கு சாலோகமும் கிரியையாளருக்கு சாமீபமும் யோகிகளுக்கு சாரூபமும் ஞானிகளுக்கு சாயுஜ்யம். சாயுச்சியம்னா சாமியோடு ஒன்றா கலந்துறோம். அது சரியை கிரியை யோகம் மூன்றையும் முடித்து நான்காவதாக இருக்கிற ஞானபாதத்தில் இருக்கிற தன்மையுடையவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அந்த ஞானிக்கு ஞானபாதத்தில் இருக்கிறவனுக்கு சரியையும் உரிமை கிரியையும் உரிமை யோகமும் உரிமை. அந்த ஞானபாதத்தில் போய் இருக்கிறது சாதாரண வேலை அல்ல. சரியாபாதம் கிரியாபாதம் யோகபாதம் எல்லாம் முடிச்சு ஞானபாதத்தில் போய் நிற்கிறது சாதாரணம் அல்ல. அந்த பாதத்தில் இருக்கின்றவன் ஆச்சாரியன்,
ஆச்சாரியன்
ஞானாசிரியன். ஞானாசிரியன்னா சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சையும் பெற்று ஆச்சாரிய புஷமும் பெற்று
அதோடு மாத்திரம் அல்லாமல்
மற்றைய சமய சாத்திரங்களை எல்லாம் படித்து, புராணங்களை படித்து, சாஸ்திரங்களை படித்து, தோத்திரங்களை படித்து, ஆகமத்தை படித்து, மற்றைய கலைகள் எல்லாம் தெரிந்து அதில் நல்ல தெளிவு பெற்றுக்கணும். அதில் நல்ல தெளிவு பெற்று அந்த தெளிவிலே கடவுளையும் உலகத்தையும் உயிரையும் பதி பசுபாசன் என்கிற முப்பொருளையும் நன்றாக தெளிந்து தெரிந்து தெளிந்து 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 அதே முன்பின் முரண் இல்லாமல் தெளிவாக சீடர்களுக்கு உபதேசிக்கிற சமர்த்துள்ளவனாக இருக்கும். அது மாதிரி ஆளுகளை பார்த்துருக்கிய ஆச்சாரிய அபிஷேகம்னு இருக்கும், இந்த இதெல்லாம் இருக்காது. நான் பின்னாடி சொன்னதெல்லாம் இருக்காது. பேரளவுக்கு ஆச்சாரியராக இருப்பார்கள். சில வித்வான்கள் இந்த சாஸ்திரங்களை எல்லாம் சொல்லுவார்கள், அவர்களுக்கு தீட்சை பூஜை எல்லாம் இருக்காது. அப்படி இருக்கு உலகத்தில். அதனாலே சமய விசேட நிர்வாண ஆச்சாரிய விஷயத்தை பெற்று அதுக்கு மேலே இந்த சாஸ்திர தோத்திர புராண ஆகம முதலான நூல்களையெல்லாம் கற்று மற்ற சமயங்கள் இருக்குது அல்லவா, மற்ற சமயம்னா வைஷ்ணவம், ஏகாண்மவாதம், வேதாந்தம், வாமம் என்றெல்லாம் பல சமயங்கள் இருக்குது அல்லவா, அந்த சமயங்களுடைய சாஸ்திரங்களை எல்லாம் நன்றாக உணர்வு அதில் தெளிவு பெற்றிருக்கிறோம். அதில் தெளிவு பெற்றிருக்கிறோம். அப்படி தெளிவு பெற்ற அந்த பாடம் சொல்றதுக்கு அந்த சீடர்களை உயர்த்துவதற்கு வழிகாட்டுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதனாலே ஞானசாஸ்திரங்களுடைய பயிற்சி, அதில் அனுபவம், பாடம் மனசில் நிறைய இருக்கும். சில பேர் படிச்சிருப்பாங்க, பாடம் இருக்க படிச்சிருப்பாங்க, அந்த நேரத்துக்கு அந்த பாட்டு வராது, அந்த கருத்து வராது. அதனாலே கல்வி இந்த ஆச்சாரிய சிவத்தோட கல்வி நிறைய இருக்கணும். கல்வி நிறைய இருந்தால் தான் சமயத்தை வளர்க்க முடியும், சீடனை உயர்த்த முடியும். அதனால இந்த ஞானபாதத்தில் இருக்கிற ஆச்சாரியன் சமய சாஸ்திரங்களிலேயும் மற்ற சமயங்களுடைய உண்மைகளையும் நன்றாக தெரிந்திருக்கும். அது நம்முடைய சைவ சமயம் 36 தத்துவங்களை உடையது, மற்ற சமயங்களெல்லாம் 25 தத்துவத்தோடு நின்றுச்சு. மற்ற சமயம்னு சொன்னால் இப்படி போடுறாங்கல்ல, அந்த சமயம் வைஷ்ணவம், அப்புறம் இந்த வேதாந்திகள்னு சொல்லி இந்த ராமகிருஷ்ண மடம் இந்த இதெல்லாம் இருக்குது, சங்கராச்சாரியார், சங்கராச்சாரியார் இந்த வகையெல்லாம் இந்த சமயங்களும் எடுத்துக்கவே இல்லை. கிமு இந்த சமயங்களும் எடுத்துக்கவே இல்லை. நம்முடைய நூல்களில் சமயமாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. சமணம், பௌத்தம், வாமமதம், ஏகாண்மவாதம், இந்த வைஷ்ணவம், இது மாதிரி சமயங்கள், அந்த சமயங்களெல்லாம் தத்துவங்களை உடையது. ஆனால் 25 நின்றுச்சு. 25 நின்றுச்சுன்னா உங்களுக்கு புரியுதா? மண் முதலாக, பூமி முதலாக, நாத முடிவாக உள்ளது 36. அது அந்த மற்ற சமயங்களெல்லாம் மண் முதலாக மாயா அசுத்த மாயா தத்துவம் வரையில் நின்று போச்சு. அது அசுத்த மாயா தத்துவம்னா பூதம் 5, பொறிகள் 5, புலன்கள் 5, கண்மேந்திரிய 5, இந்த மனம் புத்தி சித்த அகங்காரம் ஆக 24, 24, இதோட மற்ற சமயங்கள நின்றுச்சு. அதுக்கு மேலே அசுத்தமாய் அதை மொய்தரு பூதமாதி மோகினி அந்தமாக பொய்தரு சமயமெல்லாம் புக்கு நின்றுடும். அது பொய்தரு சமயம், மெய்தராதம். மொய்தரு பூதம் மாதி மோகினி அந்தமாக பொய்தரு சமயமெல்லாம் புக்கு நின்றுடும் புகன்று. மெய்தரு சைவமாதி இருமூன்று வித்தையாதி எய்து தத்துவங்களையும் ஒன்று ஒன்று எம்மிழைக்கு என்பது சித்தியார். நம்முடைய கடவுளாக இருக்கிற சிவபெருமான் தத்துவங்களை எல்லாம் கடந்தவர், உப்பத்தாரையும் கடந்தவர். அந்த தெய்வங்களை அவங்க சொல்ற தெய்வங்களும் தத்துவங்களுக்குள்ளே, அதுவும் அந்த இருபத்தஞ்சுக்குள்ளேயே, இருபத்தஞ்சுக்குள்ளேயே. அப்படின்னா அதனுடைய உயர்வு, இதனுடைய உயர்வு, அதனுடைய தாழ்வு தெரியுது இல்லை. அவர் அவன் வந்து பலஸ்டுவோட நின்றுட்டான், அவன் பலஸ்டுவோட நின்றுட்டான். இவன் வந்து ஐஏஎஸ் குடிச்சு பட்டம் வாங்கிட்டான். அது போல அவங்க தத்துவத்தை அதுக்கு மேல கண்டுபிடிக்கவில்லை. அது உங்களுக்கு தத்துவத்தை உண்மை உலகத்துல சொன்னேன். 24 தத்துவம் ஆன்ம தத்துவம், 24 ஆத்ம தத்துவாய சுவதா, வித்யா தத்துவாய சுவதா, சிவ தத்துவாய சுவதான்னு ஆசமன மன்றம் இல்லை. அதுல அந்த ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, அதுக்கு மேல சிவ தத்துவம் 5. இந்த ஆன்ம தத்துவம் 24 அசுத்தம், தானே இயங்காது, தானே இயங்காது. இப்ப நமக்கு காது கேட்குது இல்லை, கேட்குது இல்லை. எதனால கேட்குது? காது காதியினுடைய திறமையினால கேட்குதா இல்ல வேற உதவியினால கேட்குதா? இப்ப காது கேட்குது, கண்ணு பார்க்குதுன்னு வச்சுக்கப்பா. காது கேட்குது, கண்ணு பார்க்குது, வாய் பேசுது. இதெல்லாம் வாயே தன்னுடைய திறமையினால பேசுதா இல்ல வேறொருத்தருடைய உதவியினால பேசுதா? உயிரினுடைய துணையை கொண்டு பேசுது. புரிஞ்சுதா? அது துணை இல்லைன்னா இது பேசாது, அது துணை இல்லைன்னா இது பேசாது. கரண்ட் இல்லைன்னா லைட் தெரியாது. அது போல அந்த தத்துவங்கள் எல்லாம் சடப்பொருள்கள், மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மெய், வாய், கண், மூக்கு, செவி, சப்தம், பரசம், ரூப, ரச, கந்தம், வாக்கு, பாதம், பாணி, பாய், ரூபத்தம், மனம், புத்தி, சித்த, அகங்காரம், 24 எல்லாமே சடப்பொருள். புரியுதா? இந்த சடப்பொருளை இயக்குவதற்கு அதுக்கு மேல வித்யா தத்துவம் 7 இருக்கு. வித்யா தத்துவம், அந்த வித்யா தத்துவம் 7 சடப்பொருளே. ஆனா அதுக்கு இதை விட ஆற்றல் அதிகம். அந்த வித்யா தத்துவம் 7 மேல சிவ தத்துவம் 5. அந்த சிவ தத்துவம் 5 சடமே. ஆனா அந்த சிவ தத்துவத்துல சிவபெருமான் வந்து தங்குறார். அந்த 36 சடப்பொருள, அந்த சிவ தத்துவம் 5 வந்து சிவபெருமான் வந்து என்ன பண்றாருன்னா அந்த தத்துவங்களை ஏக்கி, அந்த தத்துவங்கள் மூலமா அந்த வித்யா தத்துவங்களை ஏக்கி, வித்யா தத்துவம் மூலமா ஆன்ம தத்துவத்தை ஏக்கி. இப்ப விளங்குதா? சடப்பொருளை ஏக்குகிறார். அதனாலே இந்த மாதிரியான இயக்குனரை கண்டுபிடிக்கல. உங்க இயக்குனரை கண்டுபிடிக்கணும். எல்லாம் இயங்குது, இதை இயக்குகிறவர் யாரு? உயிரை இயக்குகிறவன் சிவன். இந்த உண்மையை அந்த சமயங்கள் கண்டுபிடிக்கவில்லை, அதனாலே அது தாழ்ந்தது. இப்ப விளங்குதா? இப்ப நம்ம சமயம் உயர்ந்தது என்றால் சிவனை இயக்க இந்த தத்துவங்கள் எல்லாம் இயங்கு. இப்ப காத்து அடிக்குது இல்ல, காத்து தானா அடிக்காது? தானா அடிக்குமா? காத்து அடிக்குதுன்னு சொல்றான், அப்புறம் நின்றுக்குது, அதா நிற்கிறது, அதா அடிக்கிறதுக்கு அதுக்கு அது கிடையாதா? அறிவற்ற பொருள், அறிவில்லாத பொருள், அறிவில்லாத பொருள் தானே இயங்காது. இப்ப இது வந்து சடப்பொருள். இன்னும் ஒரு 10 கழிச்சு பார்த்தோம்னா அங்கனே தான் இருக்கும், எடுக்காம இருக்கும், அங்கனே தான் இருக்கும் நகர. அது அறிவுள்ள சித்து பொருள் இயக்கினாதான் அது வேற இடத்துக்கு வரும். அதே போல எல்லா தத்துவங்களையும் சிவனை இயக்குகிறான், அங்கங்க அதிகாரிகளை போட்டு. இந்த உண்மைகளை வந்து மற்ற சமயவாதிகள் செய்யவில்லை. நம்ம சைவ சித்தாந்தம் தான் இந்த 36 தத்துவங்களை கண்டுபிடிச்சு இது அது வந்து இதை இயக்க அதை அது இயக்க. இப்படியாக அயாலே கடவுள் உண்மையை சொல்லி அந்த கடவுளுக்கும் தோற்றம் இருக்கப்படாது, மறைவு இருக்கப்படாது. அந்த கடவுளும் தோற்றம் மறைவு இருந்துச்சுன்னா உலகத்தில்
தோற்ற மறைவு இருந்துச்சு என்ன பாபு அவ்வளவுதான். இப்ப சூரியன் உதிக்கிறேன் அவர் 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல சூரியன் இல்லாம போட்டான் அப்படின்னு சொல்ல முடியுமா? சூரியன் வந்து கொண்டே இருக்கிறான். இப்ப நம்ம பார்த்த வருஷம்ல ஒரு நாள் கூட ரெஸ்டே போடணும், ஸ்ட்ரைக் பண்ணல. அப்படி அவர் சூரியன் உதிக்கவில்லை ஆனால் உலகம் இயங்காது. உலகம் இது நல்லா தெரியுதுல, படிச்சனும் படிச்சான். அப்ப அவனுக்கு தோற்றமும் இல்லை மறைவும் இல்லை. சூரியனுக்கு தோற்றமும் இல்லை, அங்க தோன்றுகிறான், மறையும் போது அமெரிக்கா போடுறான். அதுல விளங்குதா? சூரியன் மறைவது கிடையாது, தோன்றுவதும் கிடையாது. இப்ப நம்ம நாட்டில் அங்க மறைஞ்சிருக்கானா? இப்ப அமெரிக்காவில் அங்க காலை வெளிச்சம். அதனால அது போல அந்த சூரியனை இயக்குகிறவன் சிவருமான், அந்த சூரியனை இயக்குகிறவன் சிவருமான். அதனால அந்த சிவபெருமான் ஆகிய சூரியனுக்கும் தோற்றம் இல்லை மறைவு. அதனாலதான் ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதி என்று சொல்லி அருமை அருமை அருமை. இந்த ஜோதியை இயக்குறவன் அந்த ஜோதி, இதுக்கு ஜோதியை கொடுத்தவனே அந்த ஜோதி. எதுக்கு? சூரியனுக்கு ஜோதியை கொடுத்தோம், அருக்கணில் ஜோதி அமைத்தோம். இதெல்லாம் திருவாசகம் தான். அருக்கணில் ஜோதி, அருக்கண்ணா ஜோதி, அருக்கண்ணா. அதனாலே இப்படி அந்த ஜோதி அருமையா சொன்னார், ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதி. அருமையான இலக்கணம். ஆதி இல்லை அந்தமும் இல்லை, ஆதினா தோன்றுதல், அந்தமனா முடிவு, ரெண்டும் இல்லை. முதலும் இல்லாதது, முடிவும் இல்லாதது, ஜோதியாக இருப்பது, பெரியதாக இருப்பது, அரியதாக இருப்பது. ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதியை அம்பாடல் திருவம்பா. இதெல்லாம் கடவுள், அது ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்ப அந்த கடவுள் இல்லை. அப்படின்னா உலகம் என்ன ஆகும்? அதனாலே இது பதி, உலகம் வந்து பாசம், உயிர்கள் பசு. உலகம் பாசம், உயிர்கள் பசு. இந்த பாசத்தையும் பசுவையும் ரெண்டையும் பூட்டி ஓட்டவே சொல்லுவோம். பாசமும் இப்போ வண்டி இருக்குது இல்லை, மாடு இருக்குது இல்லை, வண்டிக்காரர் இருக்கிறான்ல, மாட்டையும் வண்டியும் ஒரே இடத்துல வச்சுது. ஒரே இடத்துல வச்சுட்டு நீ திருச்சிக்கு போய் மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு வான்னா போயிடுமா? வண்டியும் மாடு மசரம், வண்டியும் மாடு, நீ போய் திருச்சிக்கு போய் சாமானை வாங்கிட்டு வா அப்படின்னு மாட்டுக்கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோ, போகுமான்னு அதில் போய் பூட்டிக்கிட்டு சரி நான் வாங்கிட்டு வந்துடுற. மாடு அறிவுடையத இயக்கினாலயம் வண்டிக்காரை உட்காந்து, வண்டிக்காரை உட்காந்து வண்டியில் மாட்டை பூட்டி பூட்டி ஓட்டும். வண்டி தான் உலகம், உலகம் மாடு தான் நம்ம. நம்மளை இந்த வண்டியில் பூட்டி ஓடுற மாட்டுக்கார், வண்டிக்கார், வண்டிக்கார். நல்ல விளக்குதா? வண்டிக்காரன் இல்லையானால் வண்டியும் எங்காலும் மாடும் எவ்வாறு? வண்டிக்காரனாகிய சிவபெருமான் பாசமாகிய உலகத்தோடு பசுவாகிய உயிர்களை சேர்த்து வச்சு உலகத்தில் வாழ்வு. பத்தி பசு பாசம் ஒன்று, இதில் தெரியுதா? வண்டி பாசம், மாடு பசு, அதில் ஓட்டுறவன் பதி. நல்லா இருக்குது இல்லை? பதி பசு பாசத்தோட சேர்த்து பூட்டி வச்சவன் அவன் தான் நம்மளை. அப்புறம் என்ன பண்ணுவேன்? அப்புறம் அவருக்கு கட்டி தீனி போடுவான். அதே போல இப்படி பதி பசு பாச உண்மைகளை நன்றாக தெரிந்தவராய், பாசம் அறிவில்லாதது, பசு சிற்றதி உடையது, பதி முற்றதி உடையது என்று தெரிந்து, மற்ற சாத்திர பொருள் எல்லாம் நன்றாக தெரிந்து, மற்ற சமயங்களில் இருக்கிற அதுக சொல்ற உண்மையெல்லாம் தத்துவங்களை எல்லாம் நன்றாக அறிந்து, அதில் இந்த முப்பொருளுடைய செயலை நன்றாக தெரிந்து, அது மற்ற சீடர்களுக்கு உபதேசிக்கிற தன்மையுடையவனாய் உபதேசிக்கிறோம். உபதேசம் என்று ஒன்று இல்லையானால், உபதேசம் என்கின்ற ஒரு முறை இல்லையானால் உயிர்களுக்கு வாழ்வே கிடையாது, உயிர்களுக்கு வாழ்வே கிடையாது. எல்லாவற்றிலும் உபதேசம். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் என்ன பண்றாரு? பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்றார். கல்வியே, உலகியல் கல்வியே உபதேசம் பண்றார். அது இல்லைன்னு வச்சுக்கோ. உலகியற் கல்வியை உலகியல் அறிவை உபதேசம் பண்ணுகிறார் வாத்தியார். அதே போல அருளியற் கல்வியை ஞானாசிரியன் உபதேசம் பண்ணுகிறார். அந்த வாத்தியார் அதை உபதேசம் பண்ணா உலகியலை பத்தி ஒண்ணுமே தெரியாது மக்களுக்கு. இந்த வாத்தியார் இதை சொல்லலைன்னா அருளை பத்தி ஒண்ணுமே தெரியாது. எல்லாவற்றுக்கும் உபதேசம் வேணும், எல்லாவற்றிற்கும் உபதேசம். கந்த புராணத்துல உபதேசம் தான் நிறையா, காசி பொண்ணு உபதேசம், மாய உபதேசம், சுக்கர உபதேசம், திருமால் உபதேசம், பிரம்மா உபதேசம், ததீஷ் முனி ஒரு உபதேசம், வீரவாகதேவர் உபதேசம், சிங்கமுகன் உபதேசம், அடே அப்பா நிறைய உபதேசம் கந்த புராணத்துல. வேற எந்த ஊர்ல அப்படி கிடையாது உபதேசம். காண்டவனே தனியவர். ஆகையினாலே பரந்தவான்களை முழுதும் ஆகமனூர் பகுதியும் பல சமய சாத்திரமும் தெரிந்து தேர்ந்து அதில் வாய்ந்த முப்பொருளின் செய்தியே பொருள நம் மனந்தெடிந்து புரிந்து போந்துள்ள சித்தறிவனை தும்போக்கி. அந்த ஞானாசிரியனாயிருக்கிறவன், ஆச்சாரிய பட்சம் பெற்ற ஞானாசிரியன். இப்ப இந்த இலக்கணம் போதகாசிரியருக்கும் பொருந்தும், ஞானாசிரியருக்கும். போதகாசிரியன் இப்ப என்ன போல நூல்களை சொல்லுகிறவன், போதகம் போதிப்பன், போதிப்பவன், போதித்தல் தெரியுதா, நன்றாக போதித்தார் போதகாசிரியன். புலகாசிரியனும் இந்த உண்மைகளே நன்றாக தெரிந்திருக்கணும். ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றவன் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். தெரியாத ஆச்சாரியர்கள் நிறைய இருக்காங்க, தெரியாத ஆச்சாரியர்கள். அது குமர குருஞானவர் சொன்னார், தன்னை அறியார். இப்ப நான் சொன்னதான் அவர் சொல்றார், தலைவன் தன்னை அறியார், முன்னை வினையின் முடிவறியார். அதான் முப்பொருள், முன்னை வினையும் முடிவு, பின்னை தன்னை அறியார், ஆன்மாவை அறிய மாட்டார்கள், பசுவை அறிய மாட்டார்கள், தலைவன் தனை அறியார், தலைவன் ஆகிய பதியை அறிய மாட்டார்கள், முன்னை வினையின் முடிவறியார், பாசத்தை அறிய மாட்டார்கள், பின்ன அறியாதவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா, பின்னை குருக்கள் என்றும் பேரிட்டுக் கொள்ளுவார்கள். ஐயோ திருக்கள் தெரியலே என்று பரிதாபமா பாடுறார். அதனாலே இப்படி நூல்களை எல்லாம் தெரிந்து தினந்தோறும் அக்னிகாரிய வரையில் நன்றாக பூசிப்போவராய், அதற்கு மேலே உபதேசம் பண்ணுவ திறமையுள்ளவராய், யாரை சீடர்களை உயர்த்துபவராய், வேற தீய குணங்கள் இல்லாதவராய், அதான் சிற்றறிவு அனைத்தும் போக்கிங்கிறார். சிற்றறிவுனால வருகின்ற தீய குணங்கள் தீய செயல்கள் எதுவும் இல்லாமல், அதுவும் பக்தர்களா இருக்கிறவங்க தீய வார்த்தை இருக்கப்படாது, தீய செயல் இருக்கப்படாது, தீய எண்ணங்கள் இருக்கப்படாது. பக்தர்கள் மற்ற பேருக்கு இருக்கலாம், அதை பத்தி பரவாயில்ல, விளங்குதா. நம்ம எதுக்கு பத்தி பண்றோம், உயர்றது, உயரும் உயர்றதுக்கு தடையா இருக்கிற இந்த தீய குணங்கள் இருக்கக்கூடாது. அதனாலே இப்படி சிற்றறிவனைத்தும் போக்கி அவ அறிவேன சிவபோதம் விரிந்து சிற்றறிவு போய் அதுக்கு மேல பேரறிவுடையவனாய், பேரறிவுடையவனாயின்னா அவன் பூஷை பண்றதுனாலே நிறைய நூல்களை கற்றதினாலே, அப்புறம் ஆச்சாரிய இடத்துல கேட்டதினாலே, திருவருளாலே இப்படி அவனுக்கு அறிவு அதிகமாயிடும். இப்ப புரியுத, நூல்களை கற்றதினால அறிவு, ஆச்சாரிய இடத்துல பாடம் கேட்டதினால அறிவு, அப்புறம் பூஜா பலத்தினால அறிவு, இப்படி பல வகையால அறிவு பெறுகிறோம். தொட்டனைத்தூரும் மனக்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்தூரும் அறிவு. இப்படி எல்லாம் கற்று சிவபோதம் விரிந்து, சிவபோதம் விரிந்து என்று சொன்னால் சிவஞானம், சிவஞானம் தான் சிவஞானத்தை பெற்றவனாய் மற்றவர்களை பெற வைக்க தகுதியுடையவனாய் விரிந்து தோன்று நெஞ்சுடைய வித்தகரே, இவ்வளவு தன்மையுடையவர்தான் அவன் வந்து புஷையில தபஜபங்களிலே குறைவே இருக்கக்கூடாது. ஆச்சாரியன் கடைசி வரையிலும் ஜீவன் போற வரையிலும் பூஷையில தபஜபங்கள்ல குறைவில்லாமல் இருக்கணும். அப்படி இருந்து மற்றவர்களை கடை தேற்றுகிறவன், மற்றவர்களை கடை தேற்றுகிறவன், அப்படி விரிந்து தோன்று நெஞ்சுடைய உத்தகரே, சிவபோதம் விரிந்து தோன்று நெஞ்சுடைய உத்தகர், உத்தகர் அவருக்கு பேர் உத்தகர், உத்தகர்னா ஞானத்தை உடையவர். உத்தகரே மேன்மையான நம்மை பதம் பெறுவார், உயர்ந்ததா இருக்கிற நம்முடைய பதத்தை பெறுவார், அது சாயுட்சியம். அந்த அந்த பதத்துக்கு சாயுட்சியம் சாலோக சாமீப சாரூப சாகிச்ச நான்கும் சிவலோகம் சிவசாமீபம் சிவசாரூபம் சிவசாகிச்சம் வருதா, அந்த நான்கில் மூன்றும் பதமுத்தின்னு பேர். நான்காவது இருக்கிற அந்த சாகிச்சங்கிறது பரமுத்தின்னு பேர். பதமுத்தினா பதத்தில் இருப்பவர்கள், ஒரு பதவியில் இருப்பவர்கள் அவங்க வருவாங்க பூமிக்கு. இப்போ சுந்தரர் வந்தார்னு கேள்விப்படுறோம்ல, படிக்கிறோம்ல, கைலாயத்திலிருந்து பூமியில் போய் அவதாரம் பண்ண அப்படின்னு சொன்னார் நந்தி தேவர், அது பதமுத்தின்னு பேர். அவங்க இங்கே ஏன் வர்றாங்கன்னா இங்கே இருக்கிறவங்களையெல்லாம் உருப்படியாக இருக்காங்க, விளக்குதா? முடிச்சுட்டு அப்புறம் யானையில் ஏறி கைலாந்து போயிடுவாங்க, விளக்குதா? ஆ, அது பதமுத்தின்னு பேர். பரமுத்தி என்றால் சிவத்தோடு கலந்து விடுவோம், சாகிச்சு மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புல குறைவை கட்டது. அவங்க மறுபடி பூமிக்கு வரமாட்டார்கள், எங்கும் இருப்பார்கள். பூமியில ஜனனம் எடுக்க மாட்டார்கள், ஜனனம் எடுக்க மாட்டார்கள், ஆனால் எங்கும் இருப்பார்கள். அது சித்தியாரில் புண்ணிய மேல் நோக்கு வைக்கும் பாவம் கீழ் நோக்கும், புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் அறுத்து ஞாலமுடு கீழ் மேலும் நன்னானாய். இப்படி வந்து நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் அறுத்து ஞாலமுடு கீழ் மேலும் நன்னானாகி, ஞாலமுடு கீழ் மேலும் நன்னானாகி என்ன இக லோகத்தே முத்தி பெறும், என்ன இக லோகத்தே முத்தி பெறும். இவன் தான் எங்களிலும் ஞாயிறைமக்கென்றும் குறைவின்றி கண்ணுதல் தன் நிறைவதனீர் கலந்து, கண்ணுதல் தன் நிறைவதனீர் சிவபெருமானுடைய அந்த பூரணத்தில் கலந்து, கண்ணுதல் தன் நிறைவனீர் கலந்து காயம் கடிந்த கால் எங்குமாய் கருதரன் போல் இருப்பார். சிவபெருமான் எப்படி எல்லா உலகங்களில் வியாபித்திருக்கிறாரோ அதே போல சாகிச்சியத்தை பெற்ற அந்த ஞானி எல்லா இடமில் இருக்கும். அதுதான் ஞானபாதம். அதனால சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம் சொல்லி ஞானபாதத்தை இந்த உண்மையை சொல்றார். பரந்தவான்களை முழுதும் ஆகமன் உற்பகுதியும் பல சமய சாஸ்திரமும் தெரிந்து தேர்ந்ததில் வாய்ந்த முப்பொருளின் செய்தியே பொருளன மனந்தெளிந்து புரிந்து போந்துள சிற்றதி உழைத்தும் போக்கி அவ் அறிவன சிவபோதம் விரிந்து தோன்று நெஞ்சுடைய உத்தகரே மேன்மையான நம்மை பதம் பெறுவார். இப்ப சரியே கிரியே யோகம் ஞானம் எல்லாம் இப்ப மூணு நாள் நாளா கேட்டீங்களா? இப்ப நம்ம எல்லாம் கிரிய சரியாவான் கிரியாவான் யோகவான் அப்படி இருக்கிறோம். சரியே கிரியே யோகத்தில் இருக்கிறோம். சமய தீட்சபற்றையும் சரியே, விசேட தீட்சபற்றையும் சரியையும் கிரியையும், நிர்வாண தீட்சபற்றவர்கள் சரியையும் கிரியையும் யோகம். புரியுதா? இப்ப நிர்வாண தீட்சபற்றவர்கள் இருக்கிறார்கள், விசேட தீட்சபற்றவர்கள் இருக்கிறார்கள், சமய தீட்சபற்றவர்கள் இருக்கிறார்கள். ஓ, நீங்க சமய தீட்சை அசமய தீட்சபற்றவர்கள். அதனாலே இப்படி இந்த தீட்சையை பெற்ற பிற்பாடு தீட்சைக்கு உண்டான தொழில்களை செய்வோம், தீட்சைக்கு உண்டான தொழில்களை செய்வோம். அந்த தொழில் தான் ஜரியகிரிய யோகம் ஞானம் என்று சொல்லுவோம். அதனாலே ஞானம் தான் மேலானம், மேலானம் ஞானி இந்த நாளுக்கும் உரியவன். ஞானிக்கு சரியை உண்டு, கிரியை உண்டு, யோகம் உண்டு, ஞானம் உண்டு.